நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 27 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இலங்கையில் தமிழ் அரசியல் கைதிகள் இந்த ஆண்டின் இறுதிக்குள் விடுவிக்கப்படக்கூடும் என்று ஜனாதிபதி தன்னிடம் தெரிவித்ததாக மன்னார் ஆயர் கூறும் தகவல்கள்.
புதுசாக பிரி செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி அவர்கள் திருமணத்தோடு கைதிகளை நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள விடக்கூடியதாக இருக்கும், அவருடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று சொல்லி அவர்கள் எனக்கு வாக்கு பண்ணார்கள்.
ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ராணுவ சதி புரட்சி திட்டம் எதையும் தான் முன்னெடுக்கவில்லை என்று மஹிந்த ராஜபக்ஷ இன்று தெரிவித்துள்ளவை, இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு அளிக்க ஆளும் சுதந்திர மக்கள் கூட்டணி முடிவெடுத்துள்ளது பற்றிய செய்திகளும் கருத்துக்களும்.
அதாவது தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு பிரிவினை ஏற்படுத்தும், இதுக்குள்ளேயும் பின்னணியில என்ன பேரினவாத சக்தியில் இருக்கேன் ஏரியாது, அது பாராளுமன்றத்தில் ஒலிக்கும், இதால வெற்றி பெற போறது பௌத்த தேசங்களை பெருந்தேசியமா இருந்தார்.
ஆகியவும் இன்ன பிற செய்திகளும் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர். போலந்தின் அவுட்ஸ்விச்சில் உள்ள நாஜி கொலை முகாமை சோவியத் படைகள் விடுவித்ததன் 70th ஆண்டு நிறைவை அனுசரிக்கும் வண்ணம் அந்த கொலை முகாமிலிருந்து உயிர் தப்பியவர்கள் உலகத் தலைவர்களுடன் சேர்ந்து அந்த இடத்தில் மலர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த முகாமில் 1940 1945 வரையிலான காலகட்டத்தில் கொலை செய்யப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் யூதர்கள். முன்னாள் சிறைக்கதிகள் மற்றும் முன்னாள் ஊழியர்கள் இன்றைய நினைவாஞ்சலி நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த முகாம் விடுவிக்கப்பட்ட போது அங்கு முதலில் நுழைந்த படையினர் மற்றும் செய்தியாளர்கள் இந்த முகாமில் இருந்தவர்கள் களைப்படைந்திருந்த பட்டினியால் மெலிந்த சிறைக்கைதிகள் என்றும் அங்கு பல இறந்த உடல்களின் குவித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறியிருந்தனர். பிரதான நிகழ்வு இன்று பின்னதாக நடக்க இருக்கிறது. போர்க்காலத்தில் நாஜி ஜெர்மனிக்கு எதிராக போரிட்ட நேச நாடுகளின் தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர்.
இந்த ஆஸ்விச் நினைவாஞ்சலி நிகழ்ச்சியில் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் அதிபர்கள் கலந்து கொள்கின்றனர். ஆனால் ரஷ்ய அதிபர் விளாத்மீர் புட்டின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டார். அவருக்கு பதிலாக அவரது அலுவலக தலைமை அதிகாரி கலந்து கொள்கிறார். கடந்த வாரம் போலந்து வெளியுறவு அமைச்சர் ஆஸ்விச்சை சோவியத் படையினர் விடுவிக்கவில்லை, யுக்ரைனிய படைகளை விடுவித்தனர் என்று கூறியதை அடுத்து ரஷ்யா இந்த கருத்துக்களை ரஷ்யாவுக்கு எதிரான மனோநிலையை உருவாக்கவே போலந்தால் வெளியிடப்பட்டதாக கூறியது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த முகாம் விடுதலை செய்யப்பட்டது குறித்து பாதுகாக்கப்பட்ட ஆவணங்களை வெளியிட்டுள்ளது. இதில் சோவியத் தளபதி எழுதியிருந்த ஒரு பயங்கரமான அறிக்கையும் அடங்கும். இந்த அறிக்கையில் எவ்வாறு கணக்கிலடங்காத மக்கள் இந்த மரண முகாமிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தனர் என்று, அதில் முதியோர், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அநேகமாக எல்லோரும் அரைநிர்வாண நிலையில் இருந்தனர் என்றும், அவர்கள் எல்லோரும் மிகவும் களைப்படைந்திருந்தனர் என்றும் கூறப்பட்டிருக்கிறது.
சமீபத்தில் மறைந்த சவுதி மன்னர் அப்துல்லாவுக்கு தனது மரியாதையை செலுத்தும் விதமாக உயர்மட்ட குழுவோடு அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார். சவுதியில் புதிதாக பதவியேற்றிருக்கும் மன்னர் சல்மானுடன் தமது உறவை வளர்த்துக் கொள்ளவும் இந்த பயணத்தில் ஒபாமா முயல்கிறார். ஒபாமாவுடன் அவரது மனைவி மிஷேல் ஒபாமா மற்றும் வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி ஆகியோரும் உடன் சென்றிருக்கிறார்கள். இந்த 4 மணி நேர பயணத்திற்காக தனது இந்திய பயணத்தின் இறுதி நாள் நிகழ்ச்சியை குறைத்துக் கொண்டார் ஒபாமா. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சவுதி அரேபியா அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளி நாடாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
லிபிய தலைநகர் திரிப்போலியில் இருக்கும் விடுதியொன்றுக்கு வெளியே கார் குண்டை வெடிக்கச் செய்த துப்பாக்கிதாரிகள் அதனைத் தொடர்ந்து அந்த விடுதிக்குள் புகுந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை. துப்பாக்கிதாரிகள் தம்மைத்தாமே வெடிக்கச் செய்து கொண்டதாகவும் குண்டுகளை வெடிக்கச் செய்ததாகவும் பாதுகாப்புத்துறையில் தொடர்பானவர்கள் தெரிவித்திருந்தாலும் எதையும் உறுதி செய்ய முடியாத சூழல் நிலவுகிறது. இந்த துப்பாக்கிதாரிகள் விடுதிக்குள் பலவந்தமாக நுழைந்தபோது அந்த விடுதியின் பாதுகாவலர்கள் உட்பட குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டதாக பலர் தெரிவித்துள்ளனர். அந்த கட்டிடத்துக்குள் வெளிநாட்டுக்காரர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பது குறித்து தெளிவாக தெரியவில்லை.
ரஷ்ய உளவு நிறுவனமான கேஜிபியின் முன்னாள் உளவாளி அலெக்சாண்டர் லிட்வினென்கோ 2006 லண்டனில் கொலை செய்யப்பட்ட விஷயம் தொடர்பாக பொது விசாரணை ஒன்று பிரிட்டனில் தொடங்கியிருக்கிறது. இந்த விஷயத்தில் கிடைத்திருக்கும் நுட்பமான ஆதாரங்கள் ரஷ்ய அரசு இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாக பலமாக காட்டுவதாக விசாரணை குழுவின் தலைவர் சர் ராபர்ட் ஓவன் கூறியிருக்கிறார். இந்த கொலையில் தான் சம்பந்தப்பட்டிருப்பதாக வந்த குற்றச்சாட்டை ரஷ்யா எப்போதும் தொடர்ந்து மறுத்து வந்திருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் பல்வேறு சிறைச்சாலைகளில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகள் இந்த ஆண்டு விடுதலை செய்வதற்கு புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இணங்கியுள்ளதாக மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகத்திடம் தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது செய்திக்குறிப்பு.
இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு இந்த வருட இறுதிக்குள் நடவடிக்கை எடுப்பதற்கு புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இணக்கம் தெரிவித்திருப்பதாக மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார். நேற்றைய தினம் ஆயர் அவர்கள் மேகசின் மற்றும் வெளிக்கடை சிறைச்சாலைகளுக்கு சென்று அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை சந்தித்திருக்கின்றார். அதற்கு முன்னதாக நேற்று முன்தினம் ஞாயிறன்று அவர் புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை சந்தித்து தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை குறித்து பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார். அப்போது சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக விசாரணைகளின்றியும் வழக்கு தாக்கல் செய்யப்படாமலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களிடம் கேட்டுக்கொண்ட போதே ஜனாதிபதி அதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக மன்னாராயர்கள் தெரிவித்தார்.
நேற்றைய தினம் வெளிக்கடையில் உள்ளவர்களையும் அரசியல் கைதிகளை நான் போய் சந்தித்தேன். அவர்கள் மிகவும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் என்றால் இந்த புதுசாக பிரி செய்யப்பட்டிருக்கிற ஜனாதிபதி அவர்கள் திருமணத்தோடு கைதிகளை நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ள விடக்கூடியதாக இருக்கும், அவருடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று சொல்லி அவர்கள் எனக்கு வாக்கு பண்ணார்கள். அதுதான் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள்
என தெரிவித்த மன்னார் ஆயர் அவர்கள் இந்த சிறை கைதிகளின் நிலைமைகள் குறித்து ஜனாதிபதியின் கவனத்திற்கு மேலும் தகவல்களை தெரிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாகவும் குறிப்பிட்டார்.
வெளிக்கடையில பெண்களுடைய சிறைச்சாலையில அவர்கள் 5 இருக்கின்றார்கள். முக்கியமாக இந்த பெண்களுடைய சிறைச்சாலையில் ஒரு குற்றம் ஒன்றும் செய்யாதவர்கள், அப்படி இருந்தும் அவர்கள் ஒரு சிறிய குற்றச்சாட்டின் மீதாக பிடிச்சு வச்சுக்கின்றோம் இருக்கிறார்கள். உலகங்களும் தெரியாம நடக்க இல்லை, ஒரு விதமான ஒரு முன்னேற்றமும் காண இல்லை. இந்த இவர் ஒன்றை தவிர மற்றெல்லாம் தொடரப்பட்டிருக்கிற வழக்கு உலகம் அப்படியும் தொடரப்படாத கடந்த 15-10 தொடர்ந்திருக்கிறார்கள். 19 இருந்திருக்கிறார்கள். அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டாலும் அவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு தண்டனையாக கிடைக்காத மாதிரியான ஒரு நிலைமை. அது அவர்கள் தங்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கும் சொல்லி அதான் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு சூழல் சுற்றாடல்கள் கட்டாயப்படுத்தல்கள் இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களை காரணமாக கொண்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள்
என்றார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள். இந்த கைதிகள் தொடர்பாக புதிய ஜனாதிபதியிடம் நீங்கள் என்ன கேட்டிருக்கின்றீர்கள் என அவரிடம் மீண்டும் வினவினேன்.
அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்க வேணும் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஜேபி முடியெல்லாம் 2 அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் பொழுதான் இவர்களும் இப்படியாக சந்தர்ப்பங்கள் சூழலாக பிடிக்கப்பட்டு இந்த துப்பாக்கியமான ஒரு நிலையில கொண்டு போய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய குற்றச்சாட்டுகளையும் அவருடைய இதுகளையும் சட்ட வல்லுநர்களோடு அவர்களை விடுதலையாக வேணும் என்ற அந்த உள்ளத்தோடு அவர்களை பற்றி ஆராய்வு செய்து அவர்கள் விடுவிப்பு இந்த வருஷத்திலே அவர்கள் விடுவிக்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் இளம் குடும்பங்களை அவர்கள் கொண்டவர்கள் அவை சிறிய குழந்தைகள் அவர்களுக்கு இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வீடுகளில் ஒரு விதமான வருவாயும் இல்லை. எல்லாருமா பார்க்க போனால் 400 வரை இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த வருங்காலத்தை பற்றி ஒரு தீர்வு ஒரு நல்ல உள்ளத்தோடு பார்க்கப்படுகின்றது. அதன்படி இது கூடிய சீக்கிரத்தில் இதுக்கென்று சொல்லி ஒரு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த அமைப்பினூடாக இவர்களுக்கு இவர்களுடைய விடுதலையை துரிதப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டிருக்கிறோம். ஆகவே அவரும் அதை விரும்பி இருக்கிறோம் செய்வதற்கு அவருடைய அடிப்படை விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவை நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதைத்தான் நான் இந்த சிறை கைதிகளுக்கு சொன்னேன்
என்றார் மன்னார் ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். இதனிடையே விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதன் ஏன் இதுவரை நீதிமன்றத்தின் முன்னர் நிறுத்தப்படவில்லை என்று இலங்கையின் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பிலான தகவல்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தலைவர் குமரன் பத்மநாதன் சம்பந்தமாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகள் குறித்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. குமரன் பத்மநாதனை கைது செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவொன்றை ஆராய்ந்த பின்னரே நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக அந்த மனுவை சமர்ப்பித்த மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்தார்.
மே பிலிபந்தவ மெதெக் பொலிசியஹோ ஸ்ரீலங்கா ஹமுதா விசின்
2012 குமரன் பத்மநாதன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்த போதிலும் அவர் இதுவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்த விஜித ஹேரத் இது நாட்டின் பொது சட்டத்தை மீறும் ஒரு செயல் என்றும் குற்றம் சாட்டினார். விடுதலை புலிகள் அமைப்புக்கு சொந்தமான 7 கப்பல்கள் உட்பட கோடிக்கணக்கான நிதி குமரன் பத்மநாதன் வசம் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்த போதிலும் அவை இதுவரை நீதிமன்றம் முன் சமர்ப்பிக்கப்படவில்லை. குமரன் பத்மநாதன் 17 வெளிநாட்டு கடவுச் சீட்டுகளை பயன்படுத்தி வருகின்ற காரணத்தினால் அவர் வெளிநாடொன்றுக்கு தப்பியோடும் அபாயம் இருப்பதாகவும் மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதிகள் இந்த மனுவை துரித கதியில் விசாரணை செய்வதாக தெரிவித்தனர். எனவே குமரன் பத்மநாதன் சம்பந்தமாக இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள விசாரணைகள் தொடர்பாக எதிர்வரும் 5ஆம் திகதி தெளிவுபடுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அதன் பின்பு குமரன் பத்மநாதனின் வெளிநாட்டு பயணங்களை தடை செய்யும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் அறிவித்தனர். இந்த மனுவில் பிரதிவாதிகளாக போலீஸ் மா அதிபர், ராணுவ தளபதி, பாதுகாப்பு செயலாளர் உட்பட அதிகாரிகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். இலங்கையில் அண்மையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் வெளியாக தொடங்கிய சூழலில் நாட்டில் ராணுவ சதிப்புரட்சியின் மூலம் ஆட்சியை கைப்பற்ற மஹிந்த ராஜபக்ஷ திட்டமிட்டார் என்று வெளியாகி வரும் குற்றச்சாட்டுக்களை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இதுகுறித்த விரிவான அறிக்கை ஒன்றையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று வெளியிட்டுள்ளார். அதிலுள்ள முக்கிய பகுதிகளில் தமிழில் தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
தேர்தலில் தோல்வியடைந்த பின்னர் ராணுவ சதி மூலம் ஆட்சியை முன்னெடுக்க திட்டமிட்டிருந்ததாக தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டும் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் தனது குடும்பத்திற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் விஷம பிரச்சாரங்களும் அடிப்படை ஆதாரமற்றவை என இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னிலை அறிக்கையொன்றின் மூலம் மறுத்துள்ளார். குறிப்பாக ஜனவரி 9ஆம் திகதி இராணுவ சதி மூலம் தான் ஆட்சியில் இணைத்திருக்க திட்டமிட்டிருந்ததாக பரப்பப்பட்ட செய்தி அடிப்படை ஆதாரமற்றது எனவும் அன்றைய தினம் தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் தான் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த பின்னர் அலரி மாளிகையிலிருந்து வெளியேறியதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அலரி மாளிகையிலுள்ள சில பகுதிகளை ஊடகங்களுக்கு காண்பித்து தானும் தனது குடும்பத்தாரும் அரசு செலவில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்ததாக கூறி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள மஹிந்த ராஜபக்ச அவ்வசதிகள் அனைத்தும் 2013ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாட்டுக்காக அரச தலைவர்கள் மற்றும் பிறநாட்டு பிரதிநிதிகளின் பாவனைக்காக கட்டப்பட்டவை எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் இலங்கை வருகின்ற போது அவர்களை அலரி மாளிகையில் வைத்து சந்திப்பது வழக்கமாக இருந்திருந்த நிலையில் அவர்களுக்காக சில சொகுசு வசதிகள் அங்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தனது மனைவி கருவூலத்திலிருந்து 100 கிலோ பெருமதியான தங்கத்தை விற்பனை செய்தார் என்ற குற்றச்சாட்டு கேலி கூத்தானது என விமர்சித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கருவூலத்தில் உள்ள தங்கத்தை அந்த நிறுவனத்தின் செயலாளர் நினைத்தால் கூட ரகசியமாக விற்பனை செய்ய முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். தன் பணம் பதிக்கப்பட்ட சுவர்கடிகாரங்கள், தேநீர் கோப்பைகள், சுவரொட்டிகளை ஊடகங்களுக்கு காண்பித்து அரச அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக தன் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அவை வெவ்வேறு நபர்களிடமிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றவை ஒருபோதும் குற்றமாகாது என்பது அனைவரும் அறிந்த விடயம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது மகன்மாரின் சொகுசு கார்களை தேடும் பணி தீவிரமாக முடக்கிவிடப்பட்ட போதிலும் இதுவரை அவ்வாறான கார்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை என அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கடலில் நிறுத்தக்கூடிய விமானம் ஒன்றை தேடி தனக்கு சொந்தமான இடம் ஒன்றில் தேடுதல் நடத்தப்பட்டதாகவும் கூறுகிறார். தனது அரசாங்கத்தின் போது நாட்டில் பாரிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதோடு அவை அனைத்தும் முறையான சட்ட வரையறைகளுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மக்களது கவனத்தை திசை திருப்பும் நோக்குடன் முன்னெடுக்கப்படுகின்றமை என்பது வெளிப்படையானது என கூறியுள்ள மஹிந்த ராஜபக்ச சத்தியம் ஒரு நாளில் வெல்லும் எனவும் தனது அறிக்கையின் மூலம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்க இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது. இதையடுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த நஜீப் ஏ மஜீத் முதல்வர் பதவியை துறக்கின்றார். இதுகுறித்த விவரங்களுடன் நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சர் பதவி ஏற்கனவே காணப்பட்ட இணக்கத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு விட்டுக்கொடுக்க தற்போதைய முதலமைச்சர் நஜிப் ஏ மஜித் உட்பட ஆளும் தரப்பு மாகாண சபை உறுப்பினர்களில் அநேகமானோர் இணக்கம் தெரிவித்துள்ளார்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் சுஷில் பிரேம ஜெயந்துக்கும் கிழக்கு மாகாண சபை ஆளும் தரப்பு உறுப்பினர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பொன்றிலே இந்த இணக்கம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 37 உறுப்பினர்களை கொண்ட கிழக்கு மாகாண சபையில் 15 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 7 பேரின் ஆதரவை பெற்று ஆட்சியை அமைத்துக் கொண்டது. ஆனால் தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளதால் பெரும்பான்மை இழக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளருக்கும் தங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாக கிழக்கு மாகாண வீடமைப்பு மற்றும் வீதி அபிவிருத்தி அமைச்சர் MS உதுமான் லோபை,
கடந்த 2002 நடைபெற்ற தேர்தல் ஒப்பந்தங்களிலே 2 இடங்கள் நஜீத் அப்துல் மஜித் அவர்களும் இனி 2 இடங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் கொடுப்பதாக ஏற்கனவே அவர்கள் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சர் பதவியினை கோருகின்ற போது எங்களுடைய தற்போதைய முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜித் அவர்கள் விட்டுக் கொடுப்பதாக அந்த கூட்டத்திலே பேசப்பட்டிருக்கிறது. அண்மையில் நடக்கிற ஜனாதிபதி தேர்தலை அடுத்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த முன்னணியிலே இருந்து வெளியே சென்றது. அதனால்தான் அந்த பெரும்பான்மையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிழக்குமான சபைக்கு ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன் முஸ்லிம் காங்கிரசும் ஐக்கிய சுந்தர முன்னணிக்கு ஏற்கனவே நடத்தப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பாக சவுதி அரேபியாவில் இருக்கின்ற ஹக்கீம் அவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கும் இந்த ஐக்கிய சுந்தர முன்னணிக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உறுதி முடிவெடுக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண அமைச்சர் MS உதுமான் லோபை. இதேவேளை கிழக்கு மாகாண முதலமைச்சர் பதவி தொடர்பாக தமிழ் முஸ்லிம் அரசியல் தலைமைகளிடையே ஏற்பட்டுள்ள முரண்பாடு இரு இனங்களுக்கும் ஆரோக்கியமானது அல்ல என்று சமூக ஆர்வலரான SLM கனிஃபா கூறுகின்றார்.
அதாவது தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகள்ட்ட ஒரு பிரிவினை ஏற்படுத்தும், இதுக்குள்ளேயும் பின்னணியில என்ன பேர் என்ன சக்தியில் இருக்கேன் ஏரியாது, அது பாராளுமன்றத்துல ஒலிக்கும். இதால வெற்றி பெற போறது பௌத்த தேசங்களை பெரும் தேசியமா இருந்தார். ஏன்னா எந்த ஒரு தீர்வை கொண்டாடும் போலையும் ஹக்கி முட்டுக்கட்டி அணிக்கும் அல்லது இங்கெல்லாம் தமிழர் தரப்பில் உள்ள தலைவர்கள் முட்டுக்கட்டி அணிப்பார்கள். இல்ல எந்த ஒரு முதலமைச்சர்களுக்கு மானது வந்தாலும் இந்த 3 இனங்களையும் அரவணைச்சி நீதி நியாயமாக இந்த ஆட்சி நிர்வாகத்தை ஆறெடுத்து போனாலும் அதை நான் கேட்டுக்கொள்ள வேண்டியதான்
என்றும் குறிப்பிட்டார் சமூக ஆர்வலரான SLM கனிஃபா.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய செய்திக்குறிப்பு அது. இதனிடையே வடக்கே யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் உள்ள நார்தர்ன் பவர் மின் நிலையம் உடனடியாக தனது மின் உற்பத்தியை நிறுத்த வேண்டும் என்று உள்ளூர் நீதிமன்றம் ஒன்று இன்று உத்தரவிட்டுள்ளது. அந்த மின் நிலையம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்து மாணிக்கவாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் சுன்னாகம் நொதன் பவர் நிறுவனத்தின் செயற்பாடுகளை மறு அறிவித்தல் வரும் வரை நிறுத்துமாறு மல்லகம் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருப்பதாக சூழல் பாதுகாப்பு அமையத்தின் தலைவியும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமாகிய சாந்தா அபிமன்னசிங்கம் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். சுன்னாகம் பிரதேசத்தில் நீரில் கழிவு எண்ணெய் கலந்திருப்பது பல கிணறுகளில் அவதானிக்கப்பட்டதை அடுத்து சுன்னாகம் கிழக்கு பிரதேச மக்கள் சிலர் அங்கு செயற்பட்டு வரும் நொதன் பவர் நிறுவனத்தின் மின் உற்பத்தி செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் என கோரி மல்லகம் நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஜெயரூபன் ஊடாக வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் ஜனாதிபதி சட்டத்தரணி சாந்தா அபிமன்னசிங்கம் அவர்கள் சிரேஷ்ட சட்டத்தரணியாக ஆஜராகி இருக்கின்றார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை அடுத்து மல்லகம் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு குறித்து சட்டத்தரணி சாந்தா அபிமன்னசிங்கம் அவர்கள் செய்தியாளர்களுக்கு தகவல் வெளியிட்டார்.
நீதிமன்றம் இந்த நார்தர்ன் பவர் என்ற நிறுவனம் தனது மின் உற்பத்திகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு நிறுத்துவது மறு அறிவித்தல் வரை என்றும் இந்த கட்டளை உடனே அமலுக்கு வரும் என்றும் கூறியது. அதன் அடிப்படையில் மின் உற்பத்தி முற்றாக நிப்பாட்டப்படுகின்றது. ஆனால் இதே விஷயம் தொடர்பில் ஏற்கனவே மின் உற்பத்தி பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்ட்ரி தங்களுடைய ஒரு கட்டளையை பிறப்பித்திருந்தது. அதனிலேயும் இந்த விஷயம், அதாவது மின் உற்பத்தியை நிறுத்துமாறும் தாங்கள் இனிமேல் மின்சாரத்தை அவர்களிடமிருந்து பெற மாட்டோம் என்றும் கூறினார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் கட்டளை எங்களுக்கு வலுவை கூட்டுகின்ற ஒரு விஷயம் என்பதனால இதற்கு பிறகு மறு அறிவித்தல் அல்லது மறு பரிசீலனை செய்யும் வரை இவ்விஷயம் அமுலில் இருக்கும்
என்றார் சட்டத்தரணி சாந்தா அபிமன்ன சிங்கம் அவர்கள். இதற்கிடையில் மின்வலு எரிசக்தி அமைச்சு, இலங்கை மின்சார சபை ஆகியவற்றின் அதிகாரிகள் உள்ளிட்ட குழு ஒன்று சுன்னாகம் நொதன் பவர் நிறுவனத்தை சென்று பார்வையிட்டிருக்கின்றது. அதேவேளை சாந்தா அபிமன்ன சிங்கம் மற்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் ஆகியோரும் அங்கு சென்று அந்த நிறுவனத்தை பார்வையிட்டு இருக்கின்றார்கள். அத்துடன் கொழும்பிலிருந்து வருகிறந்திருந்த அதிகாரிகளுடன் இவர்களும் வடமாகாண சபையினால் சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசூறுதல் தொடர்பாக ஆராய்வதற்கென நியமிக்கப்பட்டிருந்த யாழ் பல்கலைக்கழக சேர்ந்தோர் உள்ளிட்ட குழுவினரும் பேச்சுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் நீண்ட காலமாக தேசிய வீடமைப்பு கொள்கை என்று ஒன்று இருந்தாலும் அதனால் மலையக பகுதிகளில் வசிக்கும் மக்கள் போதிய பலனை அடையவில்லை எனும் குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் அந்த கொள்கை திட்டத்தின் கீழ் மலையக பகுதிக்கென உப கொள்கை ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று பெருந்தோட்டத்துறை துணை அமைச்சர் வேலாயுதம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரிடமே பேசினேன்.
பெருந்தோட்டத்துறை மக்கள் கிட்டத்தட்ட 2,00,000 குடும்பங்கள் இந்த நாட்டில் வீடற்றவர்களாக, சொந்த காணியற்றவர்களாக ஆரம்பத்திலிருந்து இருந்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 25,000 வீடுகள் 20 வருடங்களில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உருவாக்கப்பட்டாலும் கூட அந்த வீடுகளின் உரிமைகள் தோட்டத்துள்ள கடன் முறை மூலமாக வழங்கப்பட்ட வீடுகளுக்கு உரிமை வழங்கப்படவில்லை. 20 வருடங்களில் 25,000 வீடுகள் என்றால் மிகுதி 130,000-140,000 வீடுகள் தேவைப்படுகின்றது. இந்த வீடுகள் அமைப்பதற்கு இன்னும் ஒரு யுகம் முடிந்துவிடும்.
இல்ல, மலையக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை போன்றவர்களுக்கு எண்ணம் இருக்கலாம். ஆனால் அந்த எண்ணத்தை எப்படி முன்னெடுக்க போறீங்க?
இந்த வீடுகளை அமைப்பதற்கான ஒரு தெளிவான, வெளிப்படையான, யதார்த்த பூர்வமான ஒரு வீடமைப்பு கொள்கை ஒன்று வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அந்த கொள்கை ஒன்று இருந்தால் அந்த கொள்கையின் அடிப்படையில் வீடமைப்பை துரிதகதிப்படுத்த முடியும். ஒன்று. இரண்டாவதாக, இந்த வீடமைப்பை துரிதப்படுத்துவதற்காக வீடமைப்பு அதிகார சபை என்று தேசிய மட்டத்தில் இருக்கின்றது. அதே போன்று ஒரு உப அதிகார சபையாவது பெருந்தோட்டத்துறைக்கு இருக்குமானால் அந்த அதிகார சபையின் ஊடாக அவற்றை முன்னெடுக்கக்கூடிய வசதிகள் ஏற்படும்.
இப்ப தேசிய வீடமைப்பு கொள்கையில வந்து மலையக பகுதி மக்களுக்கான துரிதமான வீடமைப்பு அப்படிங்கறதுல கொள்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்க? அது அரசாங்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா?
முன் யோசனை வச்சிருக்கோம். அதுக்கான கொள்கை வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு வலியுறுத்த நினைக்கிறோம். என்னன்னா, இந்த வீடமைப்பை எவ்வாறு ஏற்படும் இன்றைக்கு மலையக மக்களை எடுத்து பார்த்தா சிலருக்கு காணியை வழங்கினால் அவர்கள் சொந்தமாக வீடுகளை கட்டிக்கொள்ளக்கூடிய வசதி உள்ளவர்களும் இருக்கின்றார்கள். சிலருக்கு திட்டங்களை போட்டு கடன் வசதிகளை ஏற்படுத்துவதன் நூலாக அவர்களாக வீடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் சிலர் ஒன்றுமே செய்ய முடியாது, முழுமையாக நாங்களே அமைத்துக் கொடுக்க வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அதே இவ்வாறு அமைத்துக் கொடுக்கின்ற வீடுகள் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு பிளானிங், இது எல்லாமே உள்ளடக்கப்படணும். இவை அனைத்தையும் ஒருமுகப்படுத்தி நிறுவனப்படுத்தப்பட்ட இதன் ஊடாக செய்கின்ற பொழுது குறுகிய காலத்தில் இந்த வீடுகளை ஏற்படுத்த முடியும். எனவே அதற்கான ஒரு திட்டம் இருக்க வேண்டும். தேசிய மட்டத்தில் வீடமைப்பு திட்டம் இருந்தாலும் கூட அதிகளவு வீடுகள் தேவைப்பட்ட பெருந்தோடு துறைக்கென ஒரு வீடமைப்பு கொள்கை இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு தேவையான காணிகளை உடனடியாக பெற்றுக் கொள்ள முடியும். போன்ற பல வசதிகளை இதன் ஊடாக யதார்த்தமாக செய்து கொள்ள முடியும்.
சரி, அமைச்சர் வேலாயுதம் அவர்களை, இப்ப தேசிய அளவிலான ஒரு கொள்கை இருக்கும் பொழுது இப்ப பிராந்திய அளவில் தனியாக வந்து அந்த கொள்கைக்குள்ள சில சிறப்பு சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா இது மற்ற பகுதியில வந்து பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காதா?
வீடமைப்பு என்பது மலையகத்தில் இருக்கின்ற பாரிய பிரச்சனை. இன்று வடகிழக்கு எடுத்தால் அவர்களுக்கு வீடு இருந்தது, அவர்களுக்கு சொந்த வீடு இருந்தது, சொந்த காணி இருந்தது. யுத்தத்தால் அளிக்கப்பட்டாலும் மீண்டும் அவற்றை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பெருந்தோட்டத்துறை பொறுத்த மட்டும் தங்களுக்கென நிலைமை இல்லை. ஒரு அங்குல கூட இல்லாத மக்கள் இன்னும் லைத்து முறையிலே அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள். இவர்களை அதிலிருந்து விடுதலை செய்வதற்கான கொள்கை ஒன்று இருக்கும். அது தேசிய வீடமைப்பு கொள்கைக்கு கீழ் இருக்கின்ற ஒரு உபகுழுவாக கூட இருக்கலாம். இது நான் நினைக்கின்ற அளவிற்கு தெற்கிலோ வடக்கிலோ யாருமே இதற்காக குறை கூறுவதோ அல்லது தங்களுக்கு தனியாக கொண்டு வேண்டும் என்று கூறுவதற்கு அவசியம் இல்லை. ஏனெனில் அவர்கள் அனைவருமே அதற்குள்ளாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
இலங்கையின் பெருந்தோட்டத்துறைக்கான துணை அமைச்சர் வேலாயுதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கும் புதிய அறிவிப்பு குறித்த செவி ஒன்று. நேற்று திங்கட்கிழமை பூமிக்கு அருகே வந்த ஆஸ்ட்ராய்டு எனப்படும் சிறு கோளுக்கான தனியானதொரு நிலவு இருப்பதை தாங்கள் கண்டுபிடித்திருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் அறிவித்திருக்கிறார்கள். தோராயமாக ஒரு பெரிய சொகுசு கப்பல் அளவுக்கு இருக்கும் இந்த சிறிய கோளை நாசாவின் ராடார்கள் படம் பிடித்திருக்கின்றன. அந்த படங்களை ஆராய்ந்தபொழுது இந்த சிறு கோளின் வெளிவட்ட பாதையில் ஒரு நிலவு அதை சுற்றி வருவதை தாங்கள் கண்டறிந்திருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய கண்டுபிடிப்பு குறித்து தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் துணை இயக்குனர் முனைவர் சௌந்தரராஜ பெருமாள் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்ப வந்து நுண் பாறைக்கோள்கள் வந்து பெரும்பாலும் வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுலதான் சுத்திட்டு இருக்கும், பல ஆயிரக்கணக்கில் வந்து அங்க சுத்திட்டு இருக்குது. அந்த நுண் பாறைக்கோள்கள்ல சிலது வந்து அந்த சில ஈர்ப்பு விசை மாறுபாடுகளினால வந்து பூமியினுடைய சுற்றுப்பாதையை கடந்து சூரியனுக்கு அருகில் சென்று அந்த ஒரு நீண்ட நீள்வட்ட பாதையை எடுத்துக்கொண்டு சுத்திட்டு வரும். இதையெல்லாம் வந்து அப்பல்லோ அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பல்லோ நுண்பாறை கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நுண்பாறை கோள்கள் வந்து இது போல வந்து செவ்வாயோடைய சுற்றுப்பாதையை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு பூமியோட சுற்றுப்பாதையை சுற்றி வராம போயிடும். இப்ப இதனால வந்து அதை வந்து அமார் அஸ்ட்ராய்ட்ஸ் அமார் நுண்பாறை கோள்பாங்க. இந்த அப்பல்லோ அஸ்ட்ராய்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அப்பல்லோ நுண்பாறை கோள்கள் தான் வந்து பூமியை வந்து அதோடைய சுற்றுப்பாதையில சுற்றுறப்ப அதுக்கு அருகாமையில வந்து கடந்து செல்வதற்கோ அல்லது வந்து சில சமயங்களில் பூமியோடைய மேற்பரப்புல தாக்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த மாதிரி பூமிக்கு அருகில் வந்து செல்லக்கூடிய அந்த நுண்பாறை கோள்கள்ல ஒன்றுதான் இப்ப வந்த இந்த 2004 BL-86 என்று சொல்லப்படுகின்ற ஒரு நுண்பாறை கோள். இது வந்து சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு பெரியது. இதோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, இதை வந்து நம்ம வந்து ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அதுக்கு அருகிலேயே வந்து ஒரு சிறியதாக ஒரு சுமாராக 70 மீட்டர் அளவிலான ஒரு சிறிய துணை நுண்பாறை கோள், அது சின்ன ஒரு குட்டி நுண்பாறை கோளும் உடன் அழைத்து கொண்டு அது சென்று சுற்றி வருவதை வந்து வானவியலாளர்கள் பார்த்து வியந்திருக்கிறார்கள்.
இந்த துணை நுண்பாறை கோள் தான் நிலவு என்று அழைக்கப்படுகிறதா? அதாவது அந்த குறிப்பிட்ட நுண்பாறை கோளுக்கான நிலவாக அது பார்க்கப்படுகிறது. இந்த கண்டுபிடிப்பில் வானியல் விஞ்ஞானிகள் என்ன விஷயத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள்?
இது வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நுண்பாறை கோளுக்கு நிலவு இருக்குதுங்கிறது வந்து இப்ப அருகாமையில் அது வந்தப்ப நம்ம எடுத்த புகைப்படங்கள் மூலம் தான் தெரியும். ஆனா இதற்கு முன்னரே வந்து பல நுண்பாறை கோள்களுக்கு வந்து நிலவுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக வந்து ஐடா அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய ஒரு நுண்பாறை கோளுக்கு வந்து ஒரு சிறிய நிலவு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா வந்து பல்டோவா அப்படின்னு சொல்லி பல்கோவான்னு சொல்லி இன்னொரு மற்றும் ஒரு நுண்பாறை கோளுக்கும் வந்து இது போல நிலவு இருக்கிறது. அது இல்லாம நுண்பாறை கோள் பட்டியல வந்து பாத்தீங்கன்னா 84 நுண்பாறை கோள்களுக்கு இது போல வந்து துணை நிலவுகள் இருக்கின்றன. இப்படி பல இருக்குது. இப்ப உதாரணமா பூமிக்கு அருகில வரக்கூடிய நுண்பாறை கோள்கள்னு சொன்னோம், அதுல வந்து சுமாரா வந்து 46 பூமிக்கு அருகிலே வரக்கூடிய நுண்பாறை கோள்களுக்கு வந்து நிலவுகள் இருக்கின்றன. அதுல வந்து ரெண்டு வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ரெண்டு நிலவுகள் அப்படி வந்து சுற்றிட்டு வர்றதும் இருக்குது. இப்படி வந்து இந்த நிலவுகளை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றது முக்கியமா இருக்குது. ஏன்னு சொன்னா அது சுற்றி வர்ற வேகம், எத்தனை காலத்துக்குள்ள அது அந்த நுண்பாறை கோளை சுற்றி வருகிறது, இதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யறப்ப அந்த நுண் பாறைக்கோளுடைய அடர்த்தி எவ்வளவு, அதோடைய நிறை எவ்வளவு, இது போன்ற விவரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அதை தெரிந்து கொள்வதன் மூலம் இந்த பேரண்டத்தை புரிந்து கொள்வதற்கு இவை பயன்படுவதாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
ஆமா, இது புரிந்து கொண்டோம்னா நம்ம சூரிய குடும்பம் வந்து எப்படி உருவானதுங்கிறது வந்து இன்னும் வந்து முடிந்த முடிவா நமக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்மானமா எதுவுமே தெரியல. அதனால வந்து இது வந்து தொடர்ந்து ஆராய்ச்சிகள் மூலமா வந்து நம்ம இப்பொழுது ஏற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த கருத்துருவை வந்து வலுவாக்கி கொண்டே போகலாம்.
இந்த நுண்பாறை கோள்களுக்கு இருக்கும் நிலவுகளுக்கும் பூமியின் நிலவுக்கும் ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கிறதா, அல்லது இவை இரண்டுமே வெவ்வேறானவையா?
பூமிக்கு வந்து நிலவு சுற்றி வர்றது வந்து பூமியிலிருந்தே உருவானது என்று ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. பூமியிலிருந்து பிரிந்து போய் நிலவையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தினால் பூமியிலிருந்து பிரிந்து போய் ஒரு நிலவாய் மாறியது அப்படிங்கிற ஒரு கொள்கை கூட இருக்குது. ஆனா வந்து இப்ப இந்த நுண்பாறை கோள்களு கூட இருக்கக்கூடிய அந்த நிலவுகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பிற நுண்பாறை கோள்களால வந்து உந்தி தள்ளப்பட்ட சிறிய பாறை கோள்கள் வந்து இவற்றை வந்து பிடித்து கேப்சர் அப்படிம்பாங்க, பிடித்து கொண்டு அதை சுற்றி கொண்டு வரலாம். அதோடைய ஈர்ப்பு விசையால வந்து அதை பற்றி கொண்டு சுற்றி வரலாம். அல்லது இது வந்து சில சமயங்கள்ல வந்து வேறு நுண்பாறை கோள்கள் சிறிய நுண்பாறைகள் கோளுக்கு அருகில போறப்ப இதோடைய ஈர்ப்பு விசையினால் ஈர்க்கப்பட்டு அந்த சிறிய நுண்பாறை கோள் இதனை சுற்றி வருவதனால வந்து அது வந்து ஒரு நிலவாக மாறி இருக்கலாம். இது போன்ற வேறுபட்ட ஆரிஜின் தோற்றம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
தமிழ்நாடு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் துணை இயக்குனர் முனைவர் சௌந்தரராஜ பெருமாள்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன். இனி தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று. தீவிரவாத இஸ்லாமிய குழுவான ஐஎஸ் அமைப்பு அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் 2 பிணை கைதிகளை கொலை செய்ய போவதாக அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. ஜோர்டானில் மரண தண்டனையை எதிர்கொண்டு சிறையில் வைக்கப்பட்டுள்ள ஈராக்கிய பெண் ஒருவர் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், அப்படி அவர் விடுவிக்கப்படாவிட்டால் மேலும் இருவர் கொலை செய்யப்படுவார் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.